டிரான்ஸ்வர் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சீதம் வராதே மனமே, சீதம் வராதே மனமே.
கிறிஸ்துவுக்கு பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 24 சங்கீதம் முதல் 26 சங்கீதம் வரைக்கும் சிந்திக்கப் போகிறோம். இது கிரீடத்தின் சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. பிரதான மேய்ப்பனின் வருகையை குறித்து இது பேசுகிறது. பல வேத பண்டிதர்களுடைய கருத்து என்னவென்றால், 1 Samuel 13 அதிகாரம் முதல் 8 வசனங்களிலே நாம் பார்க்கிறது போல, கீரியாத் யாரியமிலிருந்து சியோன் மலைக்கு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தபொழுது தாவீது எழுதி பாடிய பாடல் இது என்று கூறுகிறார்கள். இது மாறி மாறி பாடப்பட்ட ஒரு சங்கீதம் எனப்படுகிறது. கூட்டமாக நடந்து வந்தவர்கள் பல்லவியையும் முக்கியமான அடிகளை தனிப்பாடலாகவும் பாடினார்கள் எனப்படுகிறது. ஜோசிபஸ் என்னும் யூத சரித்திர ஆசிரியர் 7 பாடகர் குழுக்கள் இசைக்கருவிகளோடு உடன்படிக்கை பெட்டிக்கு முன் நடந்து பாடினார்கள். இவ்வாறு எருசலேமிலே செய்யப்பட்ட கூடாரத்திற்கு உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்பட்டது என்கிறார். இந்த சங்கீதத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் 6 வசனங்களிலே ராஜ்யத்திற்குள்ளே நுழையும் ராஜாவின் உடனிருந்தவர்களை குறித்தும், 7 to 10 வசனங்களிலே ராஜ்யத்தை ஏற்படுத்த வரும் ராஜாவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் காலத்திலே இது பாடப்படும் பொழுது கேட்க மிக அருமையானதாய் இருந்திருக்கும். முதலாவாக கூட்டத்திலிருந்த மிக அதிகமான ஜனக்கூட்டம் இணைந்து பாடிய பல்லவியை பார்ப்போம். சங்கீதம் 24:2 வசனங்கள், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். பூமி கர்த்தருடையது. மீண்டுமாக சங்கீதக்காரன் கர்த்தரை சிருஷ்டியராக பேசுகிறார். இந்த பூமி அவருக்கு சொந்தமானது. இந்த பூமி இப்பொழுது இந்த உலகத்திலே ஆட்சி செய்யும் எந்த தனி மனிதருக்கோ அல்லது எந்த குழுவிற்கோ சொந்தமானது அல்ல. இன்றைக்கு பலர் இந்த பூமியை வழிநடத்த முற்படுகிறார்கள். ஆனால் இது தேவனுக்கு சொந்தமானது. அவரே இதை கடலுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தினார், நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். சிருஷ்டிப்பின் 3வது நாள் தேவன் வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இது மரணத்திலிருந்து ஜீவன் வந்தது போல இது உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறது என்று சொல்லலாம். இப்பொழுது தனியாக பாடப்படும் பகுதியை கவனியுங்கள். சங்கீதம் 24:3, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். இவ்வாறு தனியாக ஒரு பாடகர் கேட்ட கேள்விக்கு மற்றொரு பாடகர் சொல்லும் பதிலையும் பார்ப்போம். சங்கீதம் 24:4, கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயை கோப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இந்த வசனத்தை நாம் நன்றாக கவனித்து பார்த்தால் நம்மிலே எவருமே கர்த்தருடைய பர்வதத்திலே ஏற முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் பிரியமானவர்களே, நம்மிலே பலர் அங்கே செல்லப் போகிறோம். காரணம் என்ன? கிறிஸ்துவிலே நாம் அங்கே செல்லப் போகிறோம். இயேசு கிறிஸ்து தமது மகா பிரதான ஆசாரியனுடைய பணியின்படி நான் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே கிருபையின் ஆசனத்தின் முன்னாலே என்னையும் அவர் நிறுத்துவேன் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார். மீண்டுமாக யாவரும் இணைந்து பாடுகிற பகுதியை கவனிப்போம். சங்கீதம் 24:5-6 வசனங்கள், அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. 7வது வருகிற வசனம் அவர்கள் எருசலேமிற்குள்ளே நுழையும் பொழுது பாடப்பட்ட வரிகளாய் இருக்கிறது. பாருங்கள், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இப்பொழுது வாசல்களில் நிற்கிற ஒருவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார், யார் அந்த மகிமையின் ராஜா? இப்பொழுது பல்லவியை பாடும் அத்தனை பேரும் இணைந்து பாடுகிறார்கள். 8-9 வசனங்கள், யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இப்பொழுது மீண்டுமாக வாசலிலே நிற்கும் ஒருவன் ஒரு கேள்வியை எழுப்புகிறான், யார் அந்த மகிமையின் ராஜா? மீண்டுமாக பாடகர் குழுவும் இசை கருவிகளும் வாசிக்கப்பட அத்தனை பேருமாய் சேர்ந்து பாடுகிறார்கள். வசனம் 10, யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. அருமையானவர்களே, இந்த சங்கீதம் இரண்டு சம்பவங்களை நமக்கு நினைப்பூட்டுகிறது. முதலாவதாக, இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு திரும்பிச் சென்ற காட்சியை நமக்கு காட்டுகிறது. இரண்டாவதாக, அவர் பூமிக்கு திரும்பி வரும் காட்சியையும் நமக்கு காண்பிக்கிறது. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அனாதி கதவுகளே, உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யாரது? இந்த உலகம் அதை அறியாது. ஆனால் இந்த சங்கீதம் அதற்கான விடையை கொடுக்கிறது. யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அதன் பின் கதவுகள் அடைக்கப்பட கட்டளை பிறப்பிக்கப்படும். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். சரி, இந்த மகிமையின் ராஜா இப்பொழுது அங்கே இல்லை. இந்த உலகம் அவரை புறக்கணித்துவிட்டது. யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அதன்பின் கதவுகள் திறக்கப்பட கட்டளை பிறப்பிக்கப்படும். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். சரி, இந்த மகிமையின் ராஜா இப்பொழுது அங்கே இல்லை. இந்த உலகம் அவரை புறக்கணித்துவிட்டது. யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. அவரே ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாயிருக்கிறார். அவர் மகிமையின் ராஜா. இந்த பாடலின் இறுதியிலே சேலா என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். எனவே இந்த சங்கீதத்தை நின்று நிதானித்து சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இது நம்முடைய இருதயத்தை ஆசீர்வதிக்கும். பிரியமானோர்களே, இப்பொழுது நாம் சங்கீதம் 25 பார்ப்போம். இந்த சங்கீதம் புதிய ஒரு பகுதிக்குள்ளே நம்மை கொண்டு வருகிறது. 25 சங்கீதம் முதல் 35 சங்கீதம் வரை தாவீதுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவங்களை குறித்து பேசுகிறது. அதே வேளையிலே அது எதிர்காலத்தையும் நோக்கி பார்க்கிறது. அதாவது, மீதமிருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் மிக கொடூரமான வேதனைகளின் மத்தியிலே இருக்கும்பொழுது அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு சங்கீதம். இன்றைக்கும் துயரப்படுகிற விசுவாசிகளுக்கும் இது ஆறுதலின் ஒரு சங்கீதம். இதற்கு முன் நாம் கற்றுக்கொண்ட சங்கீதங்கள் நாடகம் போன்ற காட்சிகளுடனும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்ச்சி மிக்க எண்ணங்களை குறித்தும் நமக்கு கற்றுக் கொடுத்தது. தொடர்ந்து வரும் அடுத்த 15 சங்கீதங்கள் மிக அதிகமாக தனிப்பட்ட அமைதியான மிக நெருக்கமான உறவுகளை வெளிப்படுத்துகின்றன. இன்றைய நம்முடைய வாழ்க்கைக்கும் தேவையான அற்புதமான செய்திகள் அடங்கியிருக்கின்றன. இந்த சங்கீதத்தின் செய்திகள் கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் பயனுள்ளவை. இந்த சங்கீதங்களிலே சில நம்மிலே அநேகர் வாசித்தராத பகுதியாயிருக்கலாம். என்றாலும் அவைகளின் மூலமாகவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கின்றன. முக்கியமான குறிப்புகளை மட்டுமே நாம் பார்க்கப் போகிறோம். ஆனால் அதிகமான காரியங்கள் இதன் மூலமாக கற்றுக்கொள்ளப்பட வேண்டியதாயிருக்கிறது. புதிய இடத்திலே போய் தங்கியிருக்கிற பலர், தனிமையை உணர்கிற பலர் இந்த சங்கீதங்களின் ஆறுதலை பெற்றிருக்கிறார்கள். இந்த சங்கீதங்களிலே தீர்க்க தரிசன சத்தியங்களும் உண்டு. விசுவாசத்தோடு கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும் இஸ்ரவேல் மக்களுடைய துன்ப காலத்திற்கும் இது பயனுள்ளது. என்றாலும் இது எல்லா காலகட்டங்களிலேயும் பரிசுத்தவான்களுக்கு பயனுள்ள சங்கீதங்களாய் இருந்திருக்கின்றன. வாசிக்கிறேன் சங்கீதம் 25:2 வசனங்கள். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். இது தேவன் மேலே தாவீது எவ்வளவாக சார்ந்திருந்தார் என்பதை காட்டும் ஒரு ஜபம். ஒரு காலகட்டத்திலே சகல இஸ்ரவேலரும் இதை அனுபவிக்கப் போகிறார்கள். காலம் ஒன்று வரும். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தவிர ஒருவர் மேலும் சார்ந்து கொள்ள முடியாது என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வருவதே சிறந்தது. தாவீது சொல்லும்பொழுது, கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என்கிறார். இது அவருடைய வாயின் வார்த்தைகள் மட்டுமல்ல, அவருடைய ஆத்மா பேசுகிறது. தொடர்ந்து என்ன சொல்கிறார்? என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் என்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில என்றாவது நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்ததை உணர்ந்திருக்கிறீர்களா? எல்லாம் ஒரு தோல்வி போல தொடர்ந்து வருகிறதே, வெற்றி எங்கே என்ற ஒரு கேள்வியோடு இருந்திருக்கிறீர்களா? முழுவதும் நீங்கள் தோற்கடிக்கப்பட விரும்பவில்லை. இது ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கலாம். அல்லது உங்களுடைய வியாபாரத்திலே அப்படி இருந்திருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டின் சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நீங்கள் சென்றிருக்கலாம், அல்லது உங்கள் திருச்சபை வாழ்க்கையிலே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் என்று திரும்ப திரும்ப ஜெபித்த நேரங்கள் உண்டா? சங்கீதம் 25:3, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. இவ்வாறு கூறிவிட்டு தேவனிடத்திலே எதை கெஞ்சி கேட்கிறார் பாருங்கள். சங்கீதம் 25:4, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும். கஷ்டமான நேரங்களிலே, நெருக்கமான நேரங்களிலே மட்டும் இப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதல்ல, அனுதினமும் அவருடைய பாதையை அறிந்து நடப்பதே சிறந்ததே. மனிதன் செல்லக்கூடிய இரண்டு பாதைகள் உண்டு. ஒன்று தேவனுடைய பாதை, அடுத்தது சொந்த பாதை. தேவன் நாம் செல்ல வேண்டிய பாதையை நாம் தெரிந்து கொள்ளும் ஒரு சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நீதிமொழிகள் 14:12 என்ன சொல்கிறது? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆம் அருமையானவர்களே, தேவனை கூப்பிட்டு அவருடைய வழியை நமக்கு காண்பிக்கும்படியாக கேட்பது எவ்வளவு மகிமையான ஒரு அனுபவம் இல்லையா? சங்கீதம் 25:5, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தரிடத்திலே கேட்பதற்கோ கர்த்தருக்காக காத்திருப்பதற்காகவோ மனிதனுக்கு நேரம் இல்லை. ஆனால் தாவீது தனக்கு வழியை காண்பிக்க வேண்டும் என்றும் தனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்கிறார். எபிரேய மொழியிலே இந்த சங்கீதத்தின் ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கும் சிறந்த ஒரு பாடலாக இருக்கிறது. சங்கீதம் 25:6, கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருணியங்களையும் நினைத்தருளும், அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. சங்கீதக்காரன் இங்கே கர்த்தருடைய காருணியத்தை குறித்து மட்டும் பேசவில்லை, இரக்கமுள்ள காருணியத்தை குறித்து பேசுகிறார். இரக்கத்திற்கும் காருணியத்திற்கும் நாம் அதிகமாக வித்தியாசத்தை கண்டுகொள்ள முடிகிறதில்லை. ஒரு ஓய்வு நாள் பள்ளியிலே படிக்கும் பிள்ளை அதற்கு விளக்கம் கொடுக்கும்பொழுது, தன் தாயின் இடத்திலே தோசையும் சீனியும் கேட்டபொழுது அதை கொடுத்தால் அது காருண்யம் என்றும், தோசையும் சீனியும் கேட்டிருக்கும்பொழுது சீனியிலே நெய் ஊற்றி கொடுப்பது இரக்கமும் காருண்யமும் என்று கூறினாள். பிரியமானவர்களே, தாவீது தன்னுடைய நெருக்கமான நேரங்களிலே கர்த்தருடைய இரக்கத்தையும் அவருடைய காருண்யத்தையும் அனுபவிக்கக்கூடியவராயிருந்தார். இஸ்ரேல் ஜனங்களும் மகா உபத்திரவ காலத்திலே இதை அனுபவிப்பார்கள். இன்றைக்கு நமக்கும் அவருடைய காருண்யமும் இரக்கமும் தேவையானதாயிருக்கிறது. சங்கீத புத்தகத்தையும் பவுலப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதிய நிருபத்தையும் படிக்கும்பொழுது, இஸ்ரேல் மக்களுக்காக எதிர்காலத்திலே தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது. தேவன் தன்னுடைய ஜனங்களிடத்திலே இன்னமும் செயல்பட்டு முடிக்கவில்லை. சங்கீதம் 25:7 பாருங்கள், என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதரும், கர்த்தாவே உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். தாவீது தேவனிடத்திலே அவருடைய இரக்கத்தையும் காருணியத்தையும் மட்டும் கேட்கவில்லை, சில காரியங்களை தேவன் மறந்துவிட வேண்டும் என்றும் கேட்கிறார். அது என்ன? என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதரும். தொடர்ந்து கர்த்தரிடத்திலே அவருடைய தயவிற்காகவும் கிருபைக்காகவும் ஜெபிக்கிறார். இந்த இரண்டிலேயும் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். இன்றைக்கு நமக்கு போதுமான அளவு அவர் கிருபையையும் தயவையும் தருகிறார். உங்களை குறித்து எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அவருடைய இரக்கமும் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் மிக மிக தேவை. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இப்பொழுது தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை எவ்வாறு வர்ணிக்கிறார் பாருங்கள். இந்த சங்கீதத்தின் இரண்டாவது பகுதியிலே தாவீது தேவன் மேல் இருக்கிற தனது உறுதியான நம்பிக்கையை குறித்து அறிக்கை செய்கிறார். சங்கீதம் 25:8-9 வசனங்கள், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். பிரியமானவர்களே, நமக்காக சம்பாதித்துக் கொடுத்த ரட்சிப்பிலே அவர் நல்லவர் என்பதும் உத்தமர் என்பதும் அவருக்குரிய நீதியும் அவருடைய அன்பும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வசனம் 11, கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தருளும். கிறிஸ்துவின் நிமித்தமாகவே தேவன் நம்மை மன்னித்தாரே ஒழிய நமக்காக நம்மை மன்னிக்கவில்லை. நானோ நீங்களோ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்கள் அல்ல. தேவன் தாவீதை மன்னித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாமும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நம்மையும் தேவன் மன்னிக்கிறார். ஒரு ஆலயத்திலே ஒரு மனிதன் ஒரு நாள் தன்னுடைய போதகரிடத்திலே போய், ஐயா, தேவன் ஏன் தாவீதை போன்ற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார்? அவர் எவ்வளவு பெரிய பாவம் செய்தவர் என்று கூறினார். அதற்கு அந்த போதகர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அருமையான சகோதரனே, அந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நாம் மிகுந்த ஆறுதல் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தாவீதை தேவன் ரட்சிக்க முடியும் என்றால் என்னையும் உங்களையும் அவர் ரட்சிக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறினார். தனது ஜனங்களை குறித்த எதிர்கால காரியங்களை குறித்து சொல்லும்பொழுது இஸ்ரவேலை குறித்து தேவன் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். கவனியங்கள் வாசிக்கிறேன். எரேமியா 31:34, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். தொடர்ந்து சங்கீதம் 25:14 வாசிக்கிறேன். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். இந்த அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே கேள்விக்குறிகள் இருக்கின்றன. ஏதோ ஒரு வசனத்தை குறித்து தேவன் இதை ஏன் செய்தார், அதை ஏன் செய்தார் என்று கேள்விக்குறியோடு வாழ்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இந்த 14 வசனத்திலே நான் வாசிக்கிறது என்ன? கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிலே வளர வளர கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்த கேள்விக்குறிகள் குறைந்து கொண்டே செல்லும். நாம் கர்த்தரோடு நடக்கும் பொழுது பல வேளைகளிலே கேள்வி கேட்க வேண்டியதில்லை. சிறு பிள்ளைகளை நீங்கள் கரம் பற்றி அழைத்து செல்வீர்கள் என்றால் வெளியே செல்லும் பொழுது பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே வருவார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த பின்னர் கேள்விகள் எல்லாம் முடிவடைந்துவிடும். அவர்களை தூக்கி அரவணைத்துக் கொண்டு வரும்பொழுது திருப்தியோடு அவர்கள் வருவார்கள். கேள்வி நேரம் முடிவடைந்து விட்டது, அவர்கள் திருப்தி அடைந்து விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் இருக்கிற கேள்விகளை மறந்து அவரை அரவணைத்துக் கொண்டு அவருடைய கரத்தை பற்றி அவரோடு நடக்க பயில்வோம் என்றால் அது மகிழ்ச்சி நிறைந்தது. இந்த சங்கீதத்தின் இறுதி பகுதிக்கு நாம் வரும்பொழுது மீண்டுமாக எதிர்காலத்திலே இஸ்ரவேலர் சந்திக்கப் போகிற பாடுகளை குறித்தும் பெற்றுக்கொள்ளப் போகிற விடுதலையை குறித்தும் பார்க்கப் போகிறோம். சங்கீதம் 25:15-17 வரை வாசிக்கிறேன். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகியிருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். மீதம் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரப்போகும் பாடுகள் மத்தியிலே அவர்கள் ஏறெடுக்கும் ஒரு அற்புதமான ஜபமாய் இது இருக்கும். நாமும் பாடுகளின் வழியாக கடந்து வரும்பொழுது பயன்படுத்தக்கூடிய சிறந்த ஜபம் இது. சங்கீதம் 25:18, என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். இது எத்தனை உண்மை இல்லையா? பிரியமானவர்களே, கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகளை நாம் சந்திக்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து திரும்ப திரும்ப பாவ அறிக்கையை ஏறெடுக்கிறவர்களாயிருக்கிறோம். வசனங்கள் 19:21 வரை வாசிக்கிறேன். என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகியிருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மை நம்பியிருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். இப்பொழுது மீண்டுமாக முடிவுரை வருகிறது. வசனம் 22, தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். மகா உபத்திரவ காலத்திலே பாடுகளின் மத்தியிலே வாழும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி செய்ய ஏற்ற ஒரு ஜபம் இது. இப்பொழுதும் உலகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழுகிறவர்களுடைய வாழ்க்கையிலேயும் பிரச்சனைகளும் துன்பங்களும் வருகிறது. இதுவே நாமும் ஜபத்திலே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இப்பொழுது நாம் 26 சங்கீதத்தை பார்ப்போம். 25 சங்கீதத்திலே தாவீது தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தார். இந்த சங்கீதத்திலே தன்னுடைய நீதியை குறித்து பேசுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே நீதி இருந்தது. உங்களை குறித்து எனக்கு தெரியாது, எனக்கும் பூரணமான நீதி உண்டு, ஆனால் அது என்னுடைய நீதி அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நீதி. 2 கொரிந்தியர் 3:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 26:2 வசனங்கள், கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளின் திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். தாவீதுடைய நடக்கையை குறித்து பேசும் ஒரு சங்கீதம் இது. தாவீது ஒரு பாவம் செய்தார், ஆனால் தொடர்ந்து அவர் பாவத்திலே வாழவில்லை. தாவீது ஒரு நாள் செய்த பாவத்தை பாபிலோனின் ராஜா அனுதினமும் செய்து வந்தான். தாவீதின் வாழ்க்கையின் மற்ற எல்லா பகுதிகளும் சிறந்ததாக இருக்கிறபடினாலே அவருடைய பாவம் மிக பெரிதாய் தெரிகிறது. அவரை தொடர்ந்து வந்த ராஜாக்களுடைய வாழ்க்கையை அளக்கும் ஒரு அளவுகோலாக தேவன் தாவீதை பயன்படுத்தினார் என்றால் சற்றே எண்ணி பாருங்கள். தாவீது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் முதலாவது சங்கீதத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது. இப்பொழுது எப்படி ஆரம்பமாகிறது? கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும். கர்த்தர் பேரிலே இருந்த விசுவாசத்தினாலே தாவீது வழுகி போகவில்லை. துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடக்காதவன் பாக்கியவான் என்று முதலாம் சங்கீதத்திலே பார்த்தோம். மட்டுமல்ல பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரவில்லை என்றும் அவர் கூறினார். சங்கீதம் 26:6, கர்த்தாவே நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக. ஒரு மனிதனுடைய விசுவாசமானது சிறந்த அவனுடைய வாழ்க்கையினாலே உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இந்த சங்கீதங்கள் அதிக பிரபலியமாகாததற்கு ஒரு காரணம், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதை குறித்து இந்த சங்கீதங்கள் முக்கியத்துவப்படுத்துகின்றன. சங்கீதம் 26:12 கவனியுங்கள். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். மலை சரிவுகளிலே நமது கால் இருக்கும் என்றால் நாம் வழுக்கி விழ ஏதுவாவோம். இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறார்கள், தீமையோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள், அதற்கு மிக நெருக்கமாக நடந்து செல்கிறார்கள். ஒரு தாய் தனது 2வது வகுப்பு படிக்கும் பையனை காணவில்லை என்று தேடி, ராஜா ராஜா நீ எங்கே இருக்கிறாய் என்று சத்தம் கொடுத்தார்கள். அம்மா நான் சாப்பாட்டு அறையில் இருக்கிறேன் என்று சொன்னான். இப்பொழுது அங்கே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாள் தாய். இப்பொழுது சாப்பிட வேண்டாம் என்று நீங்கள் சொன்ன கேக்கை சாப்பிடுவதை குறித்த சோதனையோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னானாம். அப்பொழுது தாய் அவனை பார்த்து, சோதனையோடு கூட நீ போராட வேண்டிய இடம் அது அல்ல, இங்கே வா என்று அழைத்தார்களாம். இன்றைக்கு பல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி பாவத்திற்கு இடம் கொடுக்கிறார்கள். ஒருமுறை வானொலி நேயர் ஒருவர் ஆலோசனைக்காக ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். தன்னுடைய கணவர் மரித்துவிட்டார் என்றும் அவருடைய மிக நெருங்கிய நண்பர் ஒருவர் தனது கணவனின் வியாபாரங்களை முன்னின்று தனக்காக கவனிக்கிறார்கள் என்றும் கூறினாள். இது தொடர்பாக அடிக்கடி அவரை சந்திக்க நேர்ந்தது என்றும் அவர்களுக்கு இடையே ஒரு வித்தியாசமான உறவு உருவாக தோங்குவதையும் உணர்கிறேன், எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை என்று கேட்டு எழுதியிருந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதில் என்ன தெரியுமா? சகோதரியே, நீங்கள் எரிந்து கொண்டிருக்கும் கட்டடத்திற்குள்ளே இருக்கிறீர்கள், எவ்வளவு சீக்கிரமாக வெளியே குதிக்க முடியுமோ குதியுங்கள் என்று பதில் கொடுக்கப்பட்டது. அவர்கள் இருக்கும் பட்டணத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு கடந்து செல்லுமாறு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. பல மாதங்களாக பதில் கடிதம் வரவில்லை. பின்னர் அந்த சகோதரனிடத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது. நீங்கள் கூறிய காரணத்தை நான் சிந்தித்து பார்த்தேன், அதுவே சரி என்று பட்டது. இப்பொழுது இதுதான் என்னுடைய புதிய முகவரி, சரியான நேரத்திலே உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொண்டேன், ஆண்டவர் எனக்கு விடுதலையை கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதியிருந்தார்கள். ஆம், அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய கால் செம்மையான இடத்திலே நிற்கிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சரிவுகளிலே நின்று கொண்டிருப்போம் என்றால் உடனடியாக அதை குறித்து செயல்படுவோம். கவனக்குறைவாக இருப்போம் என்றால், ஜாக்கிரதையா இல்லாமல் இருப்போம் என்றால் நாம் விழுந்து போவது உறுதி. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே திரும்ப திரும்ப குறிப்பிட்ட பாவத்திலே விழுந்து போவதற்கு காரணம், நான் சரிவான இடத்திலே நிற்பேன் ஆனால் நான் விழுந்து போகாமல் எச்சரிக்கையா இருப்பேன் என்று தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதுதான். இன்று அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் நிற்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு இப்பொழுது உணர்த்துவார் என்றால், இன்றைக்கே பூரணமாய் நீங்கள் நிற்கும் இடத்தை மாற்றி நீங்கள் சோதிக்கப்படும் இடங்களுக்கு கடந்து செல்லாமல் கர்த்தருக்காக வாழ உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சங்கீதக்காரன் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமை துதித்து பாடிய பாடல்களோடு நாங்களும் உமை போற்றுகிறோம். சங்கீதக்காரனைப் போல நாங்களும் உம்முடைய சமூகத்திலே சார்ந்து கொள்கிறோம் ஐயா. எங்கள் யாருடைய காலாவது செம்மையான இடத்திலே நில்லாமல் சரிவான இடத்திலே நாங்கள் நின்று கொண்டிருப்போம் என்றால் அதை இன்றே இப்பொழுதே உணர்ந்து கொள்ளும் ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். எந்தெந்த இடங்களை நாங்கள் தவிர்க்க வேண்டுமோ அதை குறித்து நாங்கள் ஜாக்கிரதையாய் செயல்பட நீரே உம்முடைய தூயாவியினாலே வல்லமையாய் எங்களை வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை எங்கும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த பணியிலே இயேசு போதுமே. சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த பணியிலே இயேசு போதுமே. மேத்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த பணியிலே இயேசு போதுமே. என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி மாறிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த பணியிலே இயேசு போதுமே.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆபகூப் 3:19.